கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
போகும் குழந்தை உயிரோடு பிறக்குமா என்ற கவலை, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்குமா என்ற கவலை, வளர்ந்த குழந்தைக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற கவலை, பள்ளிக்கு செல்லும் குழந்தைக்கு படிக்க வேண்டும் என்ற கவலை, படிக்கின்ற குழந்தைக்கு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற கவலை, வெற்றி பெற்றவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற கவலை, வேலை கிடைத்தவர்களுக்கு சரியான கூலி கிடைக்க வேண்டும் என்ற கவலை, கணவனுக்கு மனைவியை பற்றிய கவலை, மனைவிக்கு கணவனை பற்றிய கவலை, மாமியாருக்கு மருமகளை பற்றிய கவலை, மருமகளுக்கு மாமியாரை பற்றிய கவலை, முதுமைக்கு இளமையை பற்றிய கவலை, இளமைக்கு முதுமையை பற்றிய கவலை. ஆக கருவறை முதல் கல்லறை வரை மனித உள்ளங்களில் கவலைகள். கவலையில்லாத மனிதனே இல்லை. இந்நிலையில் இயேசு என்ன கூறுகிறார்? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இரண்டாம் வகுப்பு பிள்ளையையும் கவலை விட்டு வைக்கவில்லை. ஓர் ஆரம்ப பள்ளியின் தொடக்க நாள், முதல் வகுப்பு ஆசிரியை தனது குழந்தைகளை பார்த்து, நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற்று விட்டீர்கள், இரண்டாம் வகுப்புக்கு செல்லுங்கள் என்றார். எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக சென்றனர். ஆனால் ஒரு சிறுமியின் முகத்தில் மட்டும் சோகம். அவளை பார்த்து இரண்டாம் வகுப்பு ஆசிரியை, என்னம்மா நீதான் பாஸ் ஆயிட்டியே, ஏன் இப்படி வருத்தமாய் உட்கார்ந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த சிறுமி அமைதியாக, எனக்கு என்னமோ சந்தோஷம் இல்லை, நாம் எல்லோரும் பாஸ் ஆயிட்டோம், எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த டீச்சர் மட்டும் ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க ஒன்னாம் கிளாஸ்லேயே இருக்கிறாங்க என்றாள். ஆம், இரண்டாம் வகுப்பு பிள்ளையையும் கவலை விட்டு வைக்கவில்லை. எனவேதான் கவலைப்படும் மனிதருக்கு கடவுள் கூறுகிறார், பால் குடிக்கும் என் மகவை தாய் மறப்பாள், கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் என்னும் நற்செய்தி போதகர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் நற்செய்தி நூல்களை பலருக்கு இலவசமாக வழங்கி வந்தார். ஒருமுறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடன் பல கிறிஸ்தவர்கள் இல்லாதவரும் இருந்தனர். அவர்களுள் ஒருவருக்கு யோவான் நற்செய்தி நூலை கொடுத்தார். அந்த மனிதரோ கோபத்தில் அதை பல துண்டுகளாக கிழித்து ஜன்னலுக்கு வெளியே எரிந்து விட்டார். அவ்வழியே போன ஒருவர் அந்த கிழிந்த துண்டுகளை எடுத்து வாசிக்க நேரிட்டது. அதில் தமது மொழியில் வாழ்வு தரும் உணவு என்று அச்சிடப்பட்டிருப்பதை கண்டார். அதன் பொருள் என்னவென்று அவருக்கு புரியவில்லை. தம் நண்பர்களிடம் கேட்டபோது, இது ஒரு கிறிஸ்தவ நூலில் உள்ளது, இதை நீ வாசிக்க கூடாது, வாசித்தால் நீ தீட்டுப்பட்டு விடுவாய் என்றார்கள். அவர் சிறிது யோசித்துவிட்டு, இந்த அழகிய சொற்றொடர் அடங்கிய நூலை நான் வாசிக்க வேண்டும் என்றார். எனவே அவர் புதிய ஏற்பாடு ஒன்றை வாங்கினார். அதில் நானே வாழ்வு தரும் உணவு என்னும் பகுதி இருந்த இடம் அவருக்கு காட்டப்பட்டது. அவர் அந்நற்செய்தியை வாசித்த போது அவருடைய இதயத்திற்கு வெளிச்சம் கிடைத்தது. பின்னாளில் அவர் வட இந்தியாவில் ஒரு நற்செய்தி போதகராக மாறினார். கடவுளின் வல்லமையால் இந்த சிறு துண்டு தாள் அவருக்கு வாழ்வு தரும் உணவாயிற்று. உங்கள் வாழ்விலும் ஒளி தரக்கூடியது இறை வார்த்தையாகும். அவ்வார்த்தையை தினமும் படித்து தியானியுங்கள். இறை அருளோடு வாழுங்கள். வான்ரா நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். யாப்பேசின் ஜெபம் பாகம் ஒன்று. அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு யாப்பேசின் ஜெபம். யாப்பேசின் ஜெபம், இந்த யாப்பேசை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே எங்கு வாசிக்கிறோம் என்றால் 1:4 அல்லது 1:9-10 வாசிக்கிறோம். 1:4 அல்லது பொது மொழிபெயர்ப்பிலே 1:4 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4:9-10. யாப்பேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார். அவர் தம் தாய், நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாப்பேசு என்று பெயரிட்டாள். யாப்பேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக, உம் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, யாப்பேசை பற்றி 4:9-10 என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். யாப்பேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யாப்பேசு என்று தாய் அவருக்கு பெயர் வைத்ததுக்கு என்ன காரணம் என்றால், யாப்பேசின் தாய் அவரை துக்கத்தோடு பெற்றெடுத்தாளாம், அதனாலேதான் அவருக்கு யாப்பேசு என்று பெயர் வைத்திருக்கிறாள். வேதாகமத்தின் நாட்களிலே ஒருவருடைய பெயர் அவர் யார் என்பதை சுட்டிக்காட்டியது. ஆகவே யாப்பேஸ் என்ற பெயருக்கு என்ன பொருள் கொடுக்கப்படுகிறது என்றால், துக்கம் அல்லது துக்கத்தை உண்டாக்குபவன் என்று பொருள்படுகிறது. யாப்பேஸ் என்றால் துக்கம் அல்லது துக்கத்தை உண்டாக்குபவன். ஆகவே யாப்பேஸ் பிறக்கும் பொழுது பாருங்கள், அவருடைய குடும்பத்திலே மகா பெரிய ஒரு துக்கம் இருந்திருக்கிறது. அதனாலதான் அவருடைய தாய் யாப்பேசுக்கு துக்கம் என்று பெயர் வைத்திருக்கிறாள். ஆனால் யாப்பேசினுடைய பின்னால் நிலைமையை பாருங்கள். யாப்பேசு பிறக்கும் பொழுது துக்கம் நிறைந்தவனாக, துக்கம் உண்டாக்குபவனாக இருந்திருக்கிறான். ஆனால் யாப்பேசனுடைய பின்னிலைமை என்ன சொல்லுகிறது பாருங்கள், 4:9. யாப்பேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் யாப்பேசனுடைய பின்னைய நிலைமை சிறப்பு மிக்க ஒன்றாக இருந்திருக்கிறது. யாப்பேசனுடைய முன்னைய நிலைமை துக்கம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. யாப்பேசனுடைய பின்னைய நிலைமை சிறப்பு மிக்கதாக இருந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், யாப்பேஸ் கடவுளை நோக்கி மன்றாடினார், கடவுளும் யாப்பேசினுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய முன்னைய நிலைமை துக்கம் நிறைந்ததாக, வேதனை நிறைந்ததாக, பாடுகள் நிறைந்ததாக, கண்ணீர் நிறைந்ததாக, கவலைகள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பின்னைய நிலைமையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சந்தோஷம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, நிறைவுள்ளதாக, சிறப்பு மிக்கதாக, உயர்வுள்ளதாக, செழிப்புள்ளதாக மாற்ற கடவுள் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் யாப்பேசின் கடவுள் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். யாப்பேசின் முன்னைய நிலைமையை கடவுளால் மாற்ற முடிந்திருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற உங்களுடைய நிலைமையையும் அந்த கடவுளால் மாற்ற முடியும் என்பதுதான் உண்மையாகும். யாப்பேசனுடைய முன்னமைய நிலைமை மிக மிக துக்கம் நிறைந்ததாக அல்லது துக்கத்தை உண்டாக்குபவன் என்று பெயர் உள்ளதாக இருந்திருக்கிறது. ஆனால் பின்னமை நிலைமையை பாருங்கள், சிறப்பு மிக்கவராக அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட சிறப்பு மிக்கவராக யாப்பேசு இருந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாப்பேசனுடைய தாய் யாப்பேசுக்கு யாப்பேஸ் என்று பெயர் வைக்கும் பொழுது அவளுடைய உள்ளம் எப்படி உடைந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். அவள் தன்னுடைய மகனை கூப்பிடும் பொழுது, எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையை கூப்பிடும் பொழுது துக்கம், துக்கத்தை உண்டாக்குபவனே என்றுதானே கூப்பிட்டிருக்க வேண்டும். அப்பொழுதெல்லாம் அவளுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளையை துக்கத்தை உண்டாக்குபவனே, துக்கத்தை உண்டாக்குபவளே, இதோ என்னிடத்திலே வா, சாப்பிடுவதற்கு வா என்றெல்லாம் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் அது எவ்வளவு தூரம் வேதனை உண்டாக்கும். யாப்பேசனுடைய தாய் யாப்பேசுக்கு பால் கொடுக்கும் பொழுது அவளுடைய உள்ளம் எவ்வளவு வேதனை நிறைந்ததாக இருந்திருக்கும். துக்கத்தை உண்டாக்குபவனே, துக்கத்திலே பிறந்தவனே என்று சொல்லி அவள் பால் பருக்கி இருக்கும் பொழுது அவளுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, துக்கம் நிறைந்த குடும்பத்திலே பிறந்த யாப்பேஸ் தன்னுடைய ஜெபத்தினாலும் தன்னுடைய கடவுள் நம்பிக்கையினாலும் அந்த குடும்பத்திலே பாருங்கள் சிறப்பை கொண்டு வர முடிந்திருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கும் கடவுள் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் வழியாக செய்ய விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலே கூட எவ்வளவோ துக்கமும் பாடுகளும் இருளும் வேதனையும் நிறைந்திருக்கலாம். இப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் பிறந்து விட்டேனே, நான் பிறந்த குடும்பத்திலே இவ்வளவு வேதனையா இருக்கிறதே, இவ்வளவு துன்பமா இருக்கிறதே, நான் ஏன் இந்த குடும்பத்திலே பிறந்தேன், நான் ஏன் இந்த தாயின் வயிற்றில் பிறந்தேன் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். அப்படி வேதனைப்படுகிறவர்கள் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு நல்ல செய்தி பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தரித்திரம் இருந்தாலும் சரி, அந்த நிலைமையை உங்களுடைய கடவுள் நம்பிக்கையினால் உங்களுடைய செபத்தினால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய கடவுள் நம்பிக்கை, உங்களுடைய ஜெபம் உங்களுடைய குடும்ப நிலைமையை நிச்சயமாக மாற்றும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருளை நிச்சயமாக அகற்றும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை நிச்சயமாக மாற்றும். ஏனென்றால் யாப்பேசின் குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் நடந்திருக்கிறது. ஆகவே முதலிலே பாருங்கள், யாப்பேசின் ஜெபத்தில் இருந்து முதலிலே நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஜெபம் எதை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் எதை உண்டாக்கும் என்றால், சூழ்நிலையை மாற்றக்கூடியது ஜெபம், தரித்திரத்தை செழிப்பாய் மாற்றக்கூடியது ஜெபம் என்றால், யாப்பேசினுடைய ஜெபத்தினாலேதான் யாப்பேசினுடைய குடும்ப சூழல் மாற்றப்பட்டிருக்கிறது. யாப்பேசனுடைய குடும்பம் துக்கம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. ஆனால் யாப்பேசனுடைய ஜெபத்தினாலே யாப்பேஸ் சிறப்பு மிக்கவராக மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த ஜெபம் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தில் சூழ்நிலையை மாற்றியிருக்கிறது. அதுபோல இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை சரிப்படுத்துவதற்காக, உங்கள் சூழ்நிலையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் உலக பிரகாரமாக எவ்வளவோ பாடுகள் பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலக பிரகாரமாக நீங்கள் பாடுபடுவதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் விட மேலான வல்லமை உங்களுடைய ஜெபத்துக்குத்தான் இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே சிறப்பை கொண்டு வர நீங்கள் விரும்பினால், உங்கள் குடும்பத்திலே செழிப்பை கொண்டு வர நீங்கள் விரும்பினால், உங்கள் குடும்பத்திலே முன்னேற்றத்தை கொண்டு வர நீங்கள் விரும்பினால், உங்கள் குடும்பம் எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் எங்கள் குடும்பத்தை பார்த்து பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அந்த சூழ்நிலையை உண்டாக்குவதற்காக நான் எவ்வளவு படிக்கலாம், நான் எப்படிப்பட்ட வேலை செய்யலாம், எப்படி பணத்தை நான் சேர்த்து வைக்கலாம், எப்படி என்னுடைய வீட்டை அலங்கரிக்கலாம், எப்படி நாம் நான் வாழலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இவைகள் எல்லாவற்றுக்கும் இந்த இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெபம்தான் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவதற்காக நான் எப்படிப்பட்ட வேலையை நான் தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். வேலையால் தான் உங்கள் குடும்பம் மாற்றப்படும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். ஜெபம் தான் உங்கள் சூழ்நிலையை மாற்றும். ஜெபம் உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய சிறப்பான வேலையை உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கும். ஆகவே உங்களுடைய நம்பிக்கையெல்லாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆற்றலிலும் உங்களுடைய திறமையிலும் உங்களுடைய முயற்சியிலும் இருக்கக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை ஜெபத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபம் நிச்சயமாக என் சூழ்நிலைகளை மாற்றும் என்று நம்புங்கள். அந்த ஜெபத்தில் தான் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைப்பதை நீங்கள் காண முடியும். ஆகவே முதலில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமை உள்ளது, சக்தி உள்ளது. அதனால்தான் சிலர் சொல்லுவார்கள், ஜெபம் கடவுளையே நம்மிடத்தில் கொண்டு வந்து விடுகிறது என்று சொல்லி. ஆம் அன்பானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இறைவனையே உங்களிடத்தில் கொண்டு வந்து விடுகிறீர்கள். இறைவனையே உங்கள் குடும்பத்துக்குள், இறைவனையே உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறீர்கள். இறைவன் அங்கு இருக்கும் பொழுது பாருங்கள், எல்லாமே நமக்கு வெற்றியாகி விடுகிறது, எல்லாமே நமக்கு சிறப்பாக மாறிவிடுகிறது. ஆக ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும் சக்தி வாய்ந்தது. உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாறுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திலே நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய ஜெபத்திலே உங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நம்பிக்கை, என்னுடைய ஜெபம் என் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றும் என்ற நம்பிக்கையை உறுதியாய் நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் யாப்பேசனுடைய ஜெபம் யாப்பேசனுடைய சூழ்நிலையை மாற்றியது. அதுபோல உங்கள் ஜெபம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். உங்கள் ஜெபம் உங்கள் வறட்சியை செழிப்பாய் மாற்றும். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய நோயை சுகமாக்கும். உங்களுடைய ஜெபம் விழுந்து போன உங்களை தூக்கிவிடும். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வரும். உங்களுடைய ஜெபம்தான் சமுதாயத்திலே உங்களை நல்லவர்களாய் மாற்றி காட்டும். ஆகவே ஜெபத்தை நம்புங்கள். ஜெபம் உங்கள் சூழ்நிலையை மாற்றும் சக்தி வாய்ந்ததாகும். இரண்டாவது பாருங்கள், யாப்பேசனுடைய ஜெபத்திலே என்ன ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யாப்பேசனுடைய ஜெபம், நான் சொன்னது போல அவர் துக்கம் நிறைந்த நிலையில் இருந்து சிறப்பு மிக்க ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதனாலதான் திருமறை சொல்லுகிறது, 1:4 அல்லது 1:4:9 சொல்லுகிறது, யாப்பேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார்.
நேர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே, நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே, நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே,
நான் தாழ்ச்சியடையேன், நான் தாழ்ச்சியடையேன், தாழ்ச்சியடையேன் என்றுமே,
கர்த்தர்
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து வாழ்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை சேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்னை தேற்றும்
கர்த்தர்
நேர்கள். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4 6 6 2 8 5 9 4 5 4 6 6 2 8 5 9 4 5. யாப்பேசின் ஜெபம் பாகம் 1 அருள் தியானம் தொடர்கிறது.
பார்த்தீர்களா? அதாவது யாப்பேசுக்கு சில சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த சகோதரர்களோடு யாப்பேசை இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த சகோதரர்களை விட யாப்பேசு சிறப்பு மிக்கவராக இருந்தாராம். காரணம் என்ன? யாப்பேசனுடைய கடவுள் நம்பிக்கை, யாப்பேசனுடைய ஜெபம். அதுபோல உங்கள் குடும்பத்திலே எத்தனை பேர் இருக்கலாம், இத்தனை பேருக்குள்ளும் நீங்கள் யாப்பேசை போல ஜெப வீரர்களா இருக்க வேண்டும். நீங்கள் ஜெப வீரர்களா இருப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் சமுதாயத்திலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி, நீங்கள் சிறப்பு மிக்கவர்களாய் மாற உங்கள் ஜெபம் உங்களை வழி நடத்தும். ஆக யாப்பேசின் ஜெபத்திலிருந்து என்ன பார்க்கிறோம் என்றால், யாப்பேசின் ஜெபம் யாப்பேசுக்கு என்ன செய்திருக்கிறது என்றால், தரித்திரத்திலிருந்து, அதாவது துக்கத்தில் இருந்து சிறப்படைந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதுபோல உங்களுடைய ஜெபம் உங்களுடைய துக்கத்தில் இருந்து சிறப்பான நிலைக்கு கொண்டு வர வலிமை மிக்கதாக இருக்கிறது. மூன்றாவது பாருங்கள், யாப்பேசினுடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். யாப்பேசினுடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன? முதலாவது பார்த்தோம் ஜெபம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம். ஜெபம் சூழ்நிலையை மாற்றக்கூடியது. இரண்டாவது, யாப்பேசின் ஜெபம் அவருடைய வாழ்வில் எதை செய்தது என்று பார்த்தோம். யாப்பேசினுடைய ஜெபம் அவருடைய துக்கமான நிலையில் இருந்து சிறப்பு மிக்க நிலைக்கு கொண்டு வந்தது. மூன்றாவது பாருங்கள், யாப்பேசினுடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன? இது ஒரு முக்கியமான விடயமாகும். ஏனென்றால் பலர் ஜெபம் செய்யும் பொழுது ஒரு நோக்கம் இல்லாமலேயே ஜெபம் பண்ணுவார்கள். நாம் ஒரு நோக்கத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் கூட நமக்கு என்ன சொன்னார் பாருங்கள், கேளுங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்படின்னால் என்ன அர்த்தம்? எதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் கேட்க வேண்டும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னால் என்ன அதிலிருந்து விளங்குகிறது? நாம் எதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதைத்தான் நாம் தேட வேண்டும். அதை தேடும் பொழுது நாம் கண்டுகொள்ளுவோம். ஆகவே ஜெபத்திலே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு நோக்கத்தோடு நாம் ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சும்மா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை வழி நடத்தும், ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுகிறவர்களா இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், கடவுள் அதை விரும்புகிறார். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து பாருங்கள், பெற்றோர்கள் அந்த பிள்ளையை ஒரு திட்டத்தோடு வளர்க்கிறார்கள். இந்த பிள்ளை இந்த வயதிலே பாடசாலைக்கு போக வேண்டும், பாடசாலையில இதை படிக்க வேண்டும், படிப்பை முடித்து இந்த வேலை செய்ய வேண்டும், அதற்கு பின்பு அவனுடைய எதிர்காலத்தை இப்படி உருவாக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு வளர்க்கிறார்கள். அதுபோலதான் படிக்கிற மாணவர்கள் மாணவிகளை எடுத்துக்கொண்டால் கூட அவர்களுடைய படிப்பிலே ஒரு திட்டம் இருக்கும். திட்டமிட்டு படிக்கிறவர்கள் தானே அந்த திட்டத்திலே அவர்கள் வெற்றி அடைய முடிகிறது. அதுபோல ஜெபம் என்பது சாதாரண ஒன்று இல்லை. நாம் சாதாரணமாக ஜெபத்தை எடுத்துவிடக் கூடாது என்றால் ஜெபம் சூழ்நிலையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது ஜெபம் பாருங்கள், கல்வியை விட வல்லமை உள்ளது, ஜெபம் பணத்தை விட வல்லமை உள்ளது, ஜெபம் பொருளை விட வல்லமை உள்ளது, ஜெபம் நம்முடைய ஆற்றல்களை விட வல்லமை உள்ளது, ஜெபம் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட வல்லமை உள்ளதாகும். அந்த ஜெபத்திலே நாம் ஈடுபடும் பொழுது ஒரு திட்டத்தோடு நாம் ஈடுபடுவதுதான் நமக்கு மகா பெரிய வெற்றியாகும். அப்ப யாப்பேசனுடைய ஜெபத்திலே ஒரு திட்டம் இருந்ததா, நோக்கம் இருந்ததா என்று கேட்டால் ஆம், நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் இருந்தது பாருங்கள், யாப்பேசு மன்றாடும் பொழுது என்ன மன்றாடுகிறார் பாருங்கள், ஒன்று குறிப்பிட அல்லது ஒன்று நாளாகமம் 4:10 திருவசனம், யாப்பேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக என்று மன்றாடினார். அப்ப அவர் என்ன மன்றாடி இருக்கிறார் அவருடைய ஜெபத்திலே பாருங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக, என்னை சிறப்பு மிக்கவராக நீர் மாற்றுவீராக என்று சொல்லி மன்றாடி இருக்கிறார். 9 யாப்பேசு சகோதரர்களை விட சிறப்பு மிக்கவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், யாப்பேசு வளரும் பொழுது அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்த்திருப்பார். சகோதரர்கள் எல்லாரிடத்திலும் எல்லாம் இருக்கிறது, நிறைவா இருக்கிறது. ஆனால் யாப்பேசு தன்னை பார்த்திருப்பார், தன்னிடத்திலே ஒன்றும் இருந்திருக்காது. அதோடு அந்த நிலையிலே அவர் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்திருப்பார். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஐயோ என்னிடத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதே, நான் மிக மிக சிறுமைப்பட்டு போயிருக்கிறேனே, நான் இல்லாமையில் இருக்கிறேனே, இந்த நிலைமை எப்படி மாறும் என்று அவர் யோசித்திருப்பார். இறுதியிலே இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி நான் மன்றாடும் பொழுது அவர் என்னை ஆசீர்வதிப்பாரானால் என்னுடைய நிலைமை மாறும் என்ற நம்பிக்கையிலே அந்த இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி அவர் மன்றாட ஆரம்பித்திருப்பார். அதனாலதான் அவர் எப்படி மன்றாடுகிறார் பாருங்கள், இஸ்ரவேலின் கடவுளை என்னை ஆசீர்வதியும் என் எல்லைகளை பெரிதாக்கும் என்றெல்லாம், என்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னிடத்தில் மிக மிக குறைவாக இருக்கிறது கடவுளே, என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்லி மன்றாடினார். ஆக நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், ஜெபத்திலே யாப்பேஸ்டுக்கு என்ன நோக்கம் இருந்தது என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதம் என் மேல் வர வேண்டும், என் எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டும். அதை கடவுள் யாப்பேசுக்கு செய்தாரா? ஆம், செய்தார். அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்திலே ஒரு நோக்கத்தோடு நீங்கள் மன்றாடும் பொழுது அந்த நோக்கத்தை கடவுள் நிறைவேற்றுவாரா? ஆம், கட்டாயமாய் நிறைவேற்றுவார். ஏசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உங்களுடைய மன விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன், உங்களுடைய மனதின் திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற கடவுளாகும். நீங்கள் எதை விரும்பி கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று தானே கடவுள் சொன்னார். ஆகவே நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் நம் கடவுள். அதனாலே நம்முடைய ஜெபத்திலே ஒரு விருப்பத்தோடு, ஒரு திட்டத்தோடு நாம் மன்றாடும் பொழுது அதை இறைவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சில மக்கள் பாருங்கள், ஜெபத்திலே இதை கேட்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஜெபத்திலே எங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று கேட்கக்கூடாது, கடவுளிடத்திலே அப்படி கேட்கக்கூடாது என்று சிலர் நினைக்கிறார்கள். அது தவறு. எனக்கு பணம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடக்கூடாது என்று சிலர் நினைக்கிறார்கள். அது தவறு. சுகம் வேண்டும் என்று மன்றாடுவார்கள், ஆனால் பணம் வேண்டும் என்று மன்றாட மாட்டார்கள். நாம் எல்லாவற்றையும் நம்முடைய தந்தையாக இறைவனிடத்திலே தான் கேட்க வேண்டும். அதைத்தான் கடவுளும் விரும்புகிறார். சுகத்தை கடவுளிடத்திலே கேட்கிறீர்கள் அல்லவா, அப்ப ஏன் பணத்தை கடவுளிடத்திலே கேட்கக்கூடாது? இந்த பணத்தை நீங்கள் கடவுளிடத்திலே கேட்காமல் போவதனால என்ன உண்டாகிறது என்றால், இந்த பணத்தை எந்த வழியிலே நீங்கள் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி நினைத்து எத்தனையோ தவறான வழிகளில் எல்லாம் நீங்கள் போக ஆரம்பித்து விடுகிறீர்கள். தவறான வழிகளிலே நமக்கு வருகிற பணம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ தீமைகளை உண்டாக்கி விடுகிறது. அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நமது வாழ்க்கையிலே எது வேண்டுமாக இருந்தாலும் அந்த விண்ணக கடவுளை நோக்கித்தான் நாம் கேட்க வேண்டும். என்றால் இறைவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து எதுவெல்லாம் வருகிறதோ அது பூரணம் உள்ளதாக, நிறைவுள்ளதாக, அதுல எந்த தீங்கும் இருக்காது, அதுல எந்த குறையும் இருக்காது. இறைவனிடத்திலிருந்து வருகிற அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவுள்ளதாக மாற்றப்படுகிறது. ஆகவே யாப்பேசு என்னை ஆசீர்வதியும் என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று கேட்டது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். உங்கள் கடன் தொல்லை தீர வேண்டுமோ ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களுக்கு இவ்வளவு சம்பளத்திலே ஒரு வேலை கிடைக்க வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, அதை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, ஆம், அந்த விருப்பத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி அதற்காக நீங்கள் மன்றாடுங்கள். அதை கடவுள் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் யார் யாரிடத்திலெல்லாம் போய் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் சொல்ல விரும்புகிறோம்? ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே தன்னை பற்றியெல்லாம் சொல்லுவதற்கு அவர்கள் விரும்பி விடுகிறார்கள். ஆனால் கடவுளிடத்திலே ஏன் நாம் சொல்லக்கூடாது? கடவுளிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் வேண்டும், சொல்லி பாருங்கள். கடவுள் அதுக்கு ஏற்றதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்றால் கடவுள் எங்களுக்கு ஏற்ற துணை உண்டாக்கி கொடுக்கிறவர். இதை நாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் நம்முடைய ஆசைகளை எல்லாம் யார் யாரிடத்தில் எப்படியெல்லாம் சொல்லலாம் என்று நினைத்து அதை அந்தந்த வழிகளில் எல்லாம் சொல்ல நினைக்கிறோம். இதனாலேயே பாருங்கள் எத்தனையோ மாய்மாலங்கள் உள்ளே வந்து விடுகிறது. இதனாலேயே எத்தனையோ பேர் ஏமாற்றப்பட்டு போய்விடுகிறார்கள். இன்றைக்கு நவீன முன்னேற்றங்களினால், அதாவது டெக்னாலஜியினுடைய முன்னேற்றத்தினாலே இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எத்தனையோ பேரோடு பரிமாறுகிறார்கள். தங்களுடைய ஆசைகளை எல்லாம் எத்தனையோ பேரோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். யார் யார் என்று தெரியாதவர்களோடு எல்லாம் தங்களை பற்றி எல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் இதெல்லாம் வாழ்க்கையிலே நல்லதை கொண்டு வரும் என்று சொல்லி. இல்லை அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் எதுவாக இருந்தாலும் அதை அந்த ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். அதை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் இறுதியாக என்ன பார்க்கிறோம் என்றால், யாப்பேசனுடைய ஜெபத்திலே ஒரு நோக்கம் இருந்தது போல உங்களுடைய ஜெபத்திலும் ஒரு நோக்கத்தை உண்டாக்குங்கள். அந்த நோக்கத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய இறைவனால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரிடத்திலே வருகிற மக்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரிடத்திலே வருகிற மக்களை அவர் வழி நடத்த விரும்புகிறார். யாப்பேசு தன்னுடைய ஜெபத்திலே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்லி கேட்டார். அதுபோல இறைவனுடைய ஆசீர்வாதம் அவர் மேல் வந்தது. யாப்பேசனுடைய எல்லைகளை இறைவன் பெரிதாக்கினார். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் அதை தர காத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நேரம் முடிகிறதுனாலே இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த தியானத்திலே கேட்கப் போகிறோம். இதோ ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, யாப்பேசின் ஜெபத்தை கேட்டு யாப்பேசை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிறவர்கள் யார் யார் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இவர்களுடைய சூழ்நிலைகளை நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். யாப்பேசின் சூழ்நிலையை மாற்றின ஆண்டவரே, யாப்பேசினுடைய துக்கம் நிறைந்த சூழ்நிலையை சிறப்புமிக்க சூழ்நிலையாக மாற்றின அன்பு தெய்வமே, இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யார் எப்படிப்பட்ட துக்கம் நிறைந்த சூழ்நிலையில இருந்தாலும் இவர்களுடைய சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறப்பு மிக்கதாய் மாற்றப்படுவதாக, மகிழ்ச்சி மிக்கதாய் மாற்றப்படுவதாக, சந்தோஷம் நிறைந்ததாய் மாற்றப்படுவதாக, ஒளி நிறைந்ததாய் மாற்றப்படுவதாக, உயர்வானதாய் மாற்றப்படுவதாக, இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையை துன்புறுத்திக் கொண்டிருக்கிற எல்லா விதமான சுமைகளும் இவர்களை விட்டு நீங்கும்படி நான் மன்றாடுகிறேன். இவர்கள் வாழ்க்கையை நெருக்கிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பாடுகளும் இவர்களை விட்டு மறைந்து போகும்படி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகள் நீங்கி போகட்டும். இவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் வந்து தங்கட்டும். ஆண்டவரே, யாப்பே உம்மிடத்திலே கேட்ட ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்தீரே. யாப்பே உம்மை நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று கேட்ட பொழுது அதை நீர் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தீரே. அதுபோல எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இன்றைக்கும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிறவர்கள் உம்மிடத்திலே எதை விருப்பத்தோடு இப்பொழுது கேட்கிறார்களோ, இவர்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ, இவர்களுக்கென்று என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ, ஆசைகள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே உமக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இதோ இந்த நேரத்திலே யாப்பேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் இவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாப்பேசின் எல்லைகளை பெரிதாக்கின தெய்வம் இவர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து சிறப்பு மிக்கதாய் மாற்றுவீராக. இவர்களிடத்திலே நாங்கள் எவ்வளவாய் குறைவாயிருக்கிறோமே என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம், ஆனாலும் இவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி இவர்களுடைய குடும்பத்திலே, இவர்களுடைய சமுதாயத்திலே, இவர்களுடைய நண்பர்கள் மத்தியிலே தேவரீர் இவர்களை உயர்த்துவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
என்னப்பா சேகர், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மணி வந்திருந்தானே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்?
கொஞ்ச நேரத்துக்கு முந்தையா வந்தான், சரியா மத்தியானம் 1 மணிக்கு வந்தான்பா. அவன் புறப்பட்டு போகும்போது 4 மணி, 3 மணி நேரமா வளவளன்னு பேசி ஒரே போர் அடிச்சுட்டான் தாஸ்.
அவ்வளவு நேரம் என்னப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்க?
நான் எங்க பேசுன, அவன் பேசிக்கிட்டு இருந்தா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அப்படி என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தான்?
எல்லாம் ஊர்வம்புதான். அவன் இப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான்னு ஊர்ல இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் குற்றப்பத்திரிகை படிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு காரியம் இப்படி மற்றவங்களை பத்தி ஊர்வம்பு பேசுறதுதான். மணி, எனக்கு கவனிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, மற்றவங்களை பத்திய ஊர்வம்புகளை கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. நீ வந்த வழியை பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டே இருந்து கூட சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனாலும் அவன் முகத்தை முறிக்க வேண்டாம்னு என்ன கட்டுப்படுத்திக்கிட்டேன்.
சேகர், உன்ன போலவே எனக்கு கூட இந்த ஊர்வம்பு பேசுற பழக்கம் எல்லாம் பிடிக்காது. மற்றவங்களை பத்தி அவங்க இப்படி இவங்க அப்படின்னு வம்பளம்பு பொழுத வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட அந்த நேரத்துல எத்தனையோ நல்ல உருப்படியான காரியங்களை செய்யலாம். இது நம்ம பாலிசி. ஆனா மணி போன்ற அசாமிகளுக்கு மற்றவங்களை பத்தி கதை பேசலன்னா தூக்கமே வராது.
மற்றவங்களை பத்தி கதை பேசலன்னா தூக்கம் வராதுன்னு சொல்றதை விட மணிக்கு மண்டையே வெடிச்சிடுன்னு சொல்றதுதான் பொருந்தும். அப்பப்பப்பப்பப்பா, நான் பார்த்தாலும் பார்த்தேன், மணியை போல ஒரு ஆளை பார்த்ததே இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை பத்தி தான் பேச்சு.
அதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இவன் மற்றவங்களை பத்தி அவங்க இப்படி இவங்க அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே, தான் என்னவோ பெரிய யோக்கியங்கிற நினைப்புல. இவன் யாரு, இவன் பரம்பரை என்னங்கறத பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். தன் முதுகு தனக்கு தெரியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது போலதான் இருக்குது இவங்க கதையும்.
சரியா சொன்னதா? சரியா சொன்ன. இவன் ஒரு நிமிஷம் தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் நினைச்சு பாத்திருந்தா மற்றவங்களை பத்தி ஊர் வம்பளத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அந்த நேரத்துல ஏதாவது பயனுள்ள காரியத்தை செய்து நல்ல விதத்துல பொழுது கழிப்பா.
தன் முதுகு தனக்கு தெரியாது என்று தாஸ் கூறிய போது அதை ஆமாம் என்று ஆமோதித்தானே சேகர். அது எத்தனை உண்மையான வார்த்தை என்பதற்கு இவர்களே ஒரு அருமையான எடுத்துக்காட்டில்லையா? மணிக்கு மற்றவர்களை பற்றி வம்பளப்பதே வேலை என்று குற்றம் சாட்டிய தாங்களும் அதே தவறைத்தான் செய்கிறோம் மணியை பற்றி விமர்சனம் செய்வதன் மூலம் என்பதை இவர்கள் எண்ணி பார்க்கவில்லையே. அது ஏன்? பொதுவாக மனிதர்களுக்கு மற்ற மனிதர்கள் செய்யும் தவறுகள் பளிச்சென்று தெரிகிறது, ஆனால் தாங்கள் செய்யும் தவறுகள் தெரிவதில்லையே, அது ஏன்? அடுத்து இந்த உரையாடலை கேட்டு பாருங்கள்.
தனசேகரன், உங்ககிட்ட ரெண்டு மூணு நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன்.
எதை பத்தி குணசீலன்?
நாலு நாளைக்கு முன்ன உங்க மாமாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்ப உனக்கு ரொம்ப சிரமமான நிலைன்னு சொன்னார், அது உண்மையா?
ஆமா குணசீலன், எனக்கு நாலஞ்சு மாசமாவே பயங்கரமான பண நெருக்கடி, எக்கச்சக்கமான கஷ்டம். நானும் பணத்துக்காக எங்கெங்கயோ மோதி பாக்குறேன், ஒரு பிரயோஜனம் இல்லப்பா.
அப்படி என்னப்பா திடீர் பணமுடை?
திடீர் பணமுடை இல்லப்பா, கிட்டத்தட்ட ஆறேழு மாசமாவே கொஞ்சம் சிரமமான நிலைதான். ஒவ்வொரு மாசமும் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தேன். நாலு மாசத்துக்கு முன்ன என் மூத்த மகளுடைய பர்த்டே வந்தது. அவளுக்கு புது துணி எடுத்து தரவே மற்ற பிள்ளைகளும் கேட்டதுங்க. சரி, ஏதோ ஆசைப்பட்டு கேக்குதுங்க, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்கிற எண்ணத்துல கடன்ல துணி எடுத்துட்டேன். மாசம் 100 ரூபாய் கட்ட வேண்டியதாயிடுச்சு. மூணு மாசத்துக்கு முன்ன ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு விசேஷம், குடும்பத்தோட கண்டிப்பா வரணும்னு லெட்டர் எழுதிட்டாங்க.
ஆமாமா, நீ உன் குடும்பத்தோட போயிட்டு வந்த?
ஆமாப்பா, அதுக்கு ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனேன். இப்போ வாங்கின கடன்களை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம திண்டாடி தவிக்கிறேன்பா.
உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும்.
ஆமா கடவுள். குணசீலன், நிஜமாவே சொல்றேன், எனக்கு கடவுள் பேர்ல இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சுப்பா.
ஏன்பா அப்படி சொல்ற?
கடவுளுக்கு என் கஷ்ட நிலை நல்லா தெரியும். நானும் கடவுளே எனக்கு எப்படியாவது உதவி செய்து இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவியும்னு ராத்திரி பகலா வேண்டிக்கிட்டேன். எந்த பிரயோஜனமும் இல்ல. யார்கிட்ட பண உதவி கேட்டாலும் இல்லைன்னு தான் கைவிரிக்கிறாங்க. சரி, ஏதாவது லாட்டரி சீட்டாவது வாங்கி பார்ப்போம், கடவுள் நம்ம பேர்ல மனமிறங்கி ஏதாவது பரிசு கிடைக்க செய்வாருங்கிற நம்பிக்கையில மாசம் 4-4 சீட்டும் வாங்கி பார்த்துட்டேன். ஒரு 100 ரூபாய் கூட விழலப்பா. நம்ம கஷ்டத்துல உதவாத கடவுள் என்ன கடவுள்? அதனாலதான் நான் இப்போ கடவுளை நம்புறதும் இல்ல, ஜெபம் செய்யறதும் இல்லப்பா.
கேட்டீர்களா இவருடைய பேச்சை? கடவுள் இவருடைய கஷ்டத்தில் உதவவில்லையா? ஆகவே இவர் கடவுள் பேரில் உள்ள நம்பிக்கையை இழந்து விட்டாரா? இந்த மனிதர் தன்னுடைய வருமானத்திற்கு மேல் கடன் வாங்கி செலவு செய்தது தவறு. அவர் செய்த தவறினால் சிரமப்படுகிறார். அதை உணராத அவர் தனக்கு உதவும்படி கடவுளிடம் வேண்டினார். அதுவும் எப்படி? லாட்டரி சீட்டு வாங்கி வைத்து அதன் மூலம் பணம் கிட்ட உதவும் என்று வேண்டினார். இவர் வேண்டியபடி நடைபெறவில்லை என்றதும் கடவுள் பேரில் நம்பிக்கை இல்லை என்கிறார். இவர் தன்னை கடவுளின் சித்தத்திற்கு ஒப்புவிக்காமல் கடவுளை தன் சித்தத்தின்படி செயல்பட சொல்கிறார். கடவுளை தன்னுடைய இலட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்பினார். இவர் விரும்பிய வண்ணம் கடவுள் லாட்டரி சீட்டில் பரிசு கிட்ட செய்யவில்லை என்றதும் கடவுள் பேரில் நம்பிக்கை இழந்துவிட்டார். இவர் செய்த இதே தவறை நாமும் அநேக சந்தர்ப்பங்களில் செய்கிறோம் இல்லையா? ஆமாம், எவ்வப்போது கடவுளே என் சிரமம் தீர எனக்கு இந்த வழியில் உதவும் அந்த வழியில் உதவும் என்று ஜெபிக்கிறோமோ அவ்வப்போதெல்லாம் கடவுளை நம் சித்தத்திற்கு நிறைவேற்ற ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வான்புறா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை நீங்கள் எமது இணையதளங்கள் மூலம் கேட்க முடியும். எமது இணையதளம் tamilgoodnews.com tamilgoodnews.com அல்லது vanpura.com vanpura.com. சரி நேயர்களே, இத்துடன் வான்புறா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புறா வாழ நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.